வேதாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 6ஆம் சூத்திரத்து இறுதி அதிகரணமாகிய 3ஆம் அதிகரணத்தின் இறுதிப்பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. உயிர்ப்புயிராய் நின்று உணர்த்தி வருகின்ற முதல்வன் கருவிகரணங்களால் அறியப்படும் பொருளும் அல்லன், ஒரு வழியாலும் அறியப்படாத பொருளும் அல்லன் என்று சைவ சித்தாந்தம் கூறும்பொழுது அதற்கு மாயாவாதிகள் இவ்வாறு கூறுதலும் நாங்கள் கூறுதல் போல அனிர்வசனீயம் என்ற வகையைத்தானே சேரும் என்று அவர்கள் தடையெழுப்புகின்றார்கள். ஏனென்றால் மாயாவாதிகள் பிரம்மப்பொருளானது, பிரம்மப்பொருள் அப்படின்னு சொல்லலாம், முதல்வன் சொல்லலாம், சிவம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்றுதான். பிரம்மப்பொருளானது உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று இரண்டும் ஆவதும் அன்று இரண்டும் அல்லாததும் அன்று என்று எந்த ஒரு வகையிலும் சொல்ல முடியாதது என்று ஒரு தெளிவான முடிவை தராமல், உறுதியான ஒரு பதிலை கூறாமல் அப்படியே இப்படியும் அன்று அப்படியும் அன்று என்று சொல்லிச் சென்றார்கள். அப்படி அனிர்வசனமாக அவர்கள் கூறுவதை மறுத்து ஒரு பொருளை பற்றி பேச வந்தால் அந்த பொருள் உண்டா இல்லையா என்பதற்கு உண்டு என்றோ அல்லது இல்லை என்றோ இரண்டில் ஒன்றை தெளிவாக கூற வேண்டும் என்று நாம் சொல்லி, அதன்படி இல்லை என்று சொன்னால் இல்லாத பொருள் சூன்யம், அதனால் ஒரு பயனும் இல்லை. அறியப்படும் பொருளா அறியப்படாத பொருளா என்பதற்கு அறியப்படாத பொருள் என்றால் அது சூன்யமாகிவிடும். ஆகவே அது அறியப்படும் பொருள் தான், உள் பொருள் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி உள் பொருள் என்று சொன்னால் ஒரு வகையாலும் சொல்ல முடியாது என்று அனிர்வசனமாக கூறியது போலியாகிவிடும் என்று நாம் அவர்களை மறுத்தோம். அந்த பாடலை சென்ற சிந்தனையிலே செய்திருந்தோம். ஆக பிரம்மப்பொருள் உள்பொருளும் அன்று, உள்பொருள் தான் சத்து என்று சொல்லப்படுகின்றது, இல்பொருளும் அன்று, அதை அசத்து என்று அவர்கள் கூறுவார்கள். ஆக சத்தும் அன்று அசத்தும் அன்று சதசத்தும் அன்று இரண்டின் வேறும் அன்று என்று எந்த ஒரு பதிலையும் உறுதியாக கூறாமல் அவர்கள் அனிர்வசனமாக சொல்வார்கள். நாம் எந்த ஒரு பொருளை பற்றி பேசினாலும் அது உண்டா அல்லது இல்லையா என்ற கேள்விக்கு இரண்டில் ஒன்று கூற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இல்லாத பொருள், அதனால் ஒரு பயனும் இல்லை என்ற ஒரு குற்றம் வரும். அது 2வது இரண்டு பாடலே பார்த்தோம். ஆகவே அதற்கு அஞ்சி பிரம்மப்பொருள் உண்டு என்று கூறிவிட்டால் பிரம்மப்பொருள் அனிர்வசனம் என்று சொன்னது பிழையாகிவிடும் என்று சொல்லி அவர்களை மறுத்தோம். அப்போ அவர்கள் பதிலுக்கு கேட்கின்றார்கள், சைவ சித்தாந்திகளாக நீங்கள் மட்டும் பிரம்மப்பொருள் அறியப்படும் பொருளா அறியப்படாத பொருளா என்று சொன்னால் அறியப்படும் பொருளும் அன்று அறியப்படாத பொருளும் அன்று என்று சொல்கின்றீர்களே, இது அனிர்வசனமாகாதா என்று நமக்கு நம்மை நோக்கி தடையெழுப்புகின்றார்கள். அதற்கு விடையாக நாம் கூறுவது என்ன? அதைத்தான் இந்த பாடலிலே பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். அறிவுருள் அசித்தாய் வேறாம், அறிவுரா பொருள் சத்தென்னின் அறிபவன் அறியானாகில் அது இன்று பயனும் இல்லை. அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன், அறிவுருள் அறிவாய் வேறாய் அறிவருள் உருவாய் நிற்கும் என்பது இந்த பாடல். அதாவது முதல்வன் அறியப்படும் பொருளும் அல்லன், அறியப்படாத பொருளும் அல்லன் என்று சைவ சித்தாந்தம் கூறுவது அனிர்வசனீயம் ஆகாது என்பதை முதலிலே தெரிய வேண்டும். முதல்வன் அறியப்படும் பொருளும் அல்லன் என்று சொல்வதற்கு எந்த நோக்கிலே சொல்கின்றார்கள் பார்த்தோம். கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள் அல்ல, வேறொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால் பாசஞானத்தால் அறியப்படும் பொருள் அல்லன். கருவிகரணங்களால் அறிவதெல்லாம் பாசஞானம், பாசஞானத்தால் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் ரெண்டு தன்மைகளை உடையன. ஒன்று சடம், மற்றொன்று அழியக்கூடியவை. சடத்தை அசித்து என்று சொல்கின்றோம், அழியக்கூடிய பொருள்களை அசத்து என்று சொல்கின்றோம். ஆகவே பாசஞானத்தால் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அசத்து அசித்து. அப்ப முதல்வனும் பாசஞானத்தால் அறியத்தக்கவனாக இருந்தால் அவனும் அசத்தாகி விடுவான், அசித்தாகி விடுவான். ஆகவே அவன் பாசஞானத்தால் அறியப்படுபவன் அல்லன், சுட்டறிவால் அறியப்படுபவன் அல்லன் என்று சொல்கின்றோம். இனி அறியப்படாத பொருளும் அல்லன் என்று சொன்னால் ஒரு வகையாலும் அறியப்படாத பொருள் அல்லன் என்ற கருத்தில் தான் சொல்கின்றோம். அவனை அறிவதற்கு ஒரு வழி உள்ளது என்பதை நாம் தெளிவாகவே சொல்கின்றோம். அப்படி ஒரு தெளிவான பதிலை நாம் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இந்த கருத்தை அனிர்வசனீயம் என்று கூறுவது பொருந்தாது. அதைத்தான் இந்த பாடல் சொல்ல வருகின்றது. அறிபொருள் அசித்தாய் வேறாம் என்று சொன்னால், அறிபொருள் அறியப்படும் பொருள், அதாவது கருவிகரணங்களாலே அறியப்படும் பொருள். அசித்தாய், அசித்தாய் என்றால் சடமாய், வேறாம் அது பிரம்ம பொருளின் வேறானது, சடப்பொருள் பரம்பொருளின் வேறான பொருள். ஆகவே கருவிகரணங்களால் அறியத்தக்க பொருள்கள் எல்லாம் சடப்பொருள்கள், அந்த வகை வேறு, அது பரம்பொருளை சார்ந்த பொருள்கள் அல்ல. பரம்பொருள் அந்த வகைக்குள் சேராது. சடப்பொருள் வகைக்குள்ளேயோ அழிவெய்தக்கூடிய பொருள்களுக்குள்ளேயோ பரம்பொருள் சேராது. ஆகவே இது அந்த பொருள்கள் அறியப்படுவது போல கருவிகரணங்களால் இந்த பரம்பொருள் அறியப்படாது. சரி, அறிவுலா பொருள் சத்தெண்ணின், கருவிகரணங்களால் அறியப்படாத பொருள், ஒரு வழியானும் அறியப்படாத பொருள், அந்த பொருளுக்கு தோற்றக்கேடுகள் இருக்காதல்லவா? ஏனென்றால் கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள்கள் தானே தோன்றி அழியும். அறியப்படாத பொருள் தோன்றி அழியாது, தோன்றி அழியாதுங்கிறதுனால அது சத்துன்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னா, அறியத்தக்க ஆன்மாவால் ஒரு பொருள் அறியப்பட வேண்டும். ஒரு பொருள் ஆன்மாவால் அறியவே படாது என்று சொன்னால் அந்த பொருளே இல்லை என்றுதான் ஆகும். அதனால் எந்த பயனும் இல்லை என்று ஆகிவிடும். ஆகவே அறிபவன் அறியானாகில் அது இன்று பயனும் இல்லை. அது இன்று என்றால் அப்படி ஒரு பொருள் இல்லை. ஆன்மாவால், அதாவது எந்த ஒரு பொருள் ஆன்மாவால் எப்போதுமே அறியப்படாதோ அந்த பொருள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆன்மாவால் எந்த வழியிலாவது அறியப்பட வேண்டும். ஆன்மாவால் அறியப்படாத பொருள் என்றால் அப்படி ஒரு பொருள் இல்லை. ஆகவே அதை பற்றி பேசுவதிலே பயனில்லை. இந்த உண்மைகளை ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். இப்போ பார்த்த ரெண்டு உண்மைகள், முதல் உண்மை என்ன என்றால், கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள் சடம், ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள் அது இல்லாத பொருள். ஆகவே பரம்பொருள் கருவிகரணங்களால் அறியப்படுகின்ற சடமும் அல்ல, ஒரு வகையாலும் அறியப்படாத சூனிய பொருளும் அல்ல என்று அறிய வல்லவன், என்று இந்த உண்மையை அறிய வல்லவன் பரம்பொருளை எப்படி அறிவான் என்றால், அவனுடைய அருளினாலே அறிவான். அப்படி அருளினாலே பரம்பொருளை அறியும் பொழுது தனக்கு வேறாக அறிய மாட்டான். கருவிகரணங்களால் சடப்பொருள்களை அறியும் பொழுது தன்னின் வேறாக அந்நியமாக அறிவான். ஆனால் அருளினாலே பரம்பொருளை அறியும் பொழுது அந்நியமாக அறிய மாட்டான், அனன்யமாக. அந்நியத்துக்கு எதிர்ப்பதான் அனன்யம், அதாவது வேற்றுமையின்றி, வேற்றுமையின்றி தன்னில் பிரிப்பின்றி அறிவான். அதான் அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன். அப்போது அந்த அறியப்படும் சிவம் எப்படி இருக்கும் என்றால், அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிவருள் உருவாய் நிற்கும். ஆக அருளாலே சிவபரம்பொருள் அறியப்படும் பொழுது அறிகின்ற ஆன்மாவிடத்திலே அந்த ஆன்மா அறிவாகவே ஒன்றாக கலந்திருக்கும். அப்புறம் வேறாய் உணர்த்துகின்ற பொருள் தன்மையினாலே வேறாகவும் இருக்கும், அறிவருள் உருவாயிருக்கும், அருளை வழங்குவதனாலே உடனாகவும் இருக்கும். ஆக இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தன்மைகளும் கூடிய அத்துவித நிலையிலே அறிகின்ற ஆன்மாவிடத்தில் அந்த பரம்பொருள் கலந்திருக்கும் என்று சொல்வதுதான் அந்த பாடலின் கருத்து. இந்த கருத்தினை இப்பொழுது நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். இனி சுவாமிகளின் உரை கொண்டு தெரிவதற்கு நமக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். முதல்ல பதவுரை பார்த்துக் கொள்வோம். அறிபொருள் அசித்தாய் வேறாம் பாடல முதல்ல இருக்கப்படிதான். அறிபொருள் அசித்தாய் வேறாம், அறியப்பட்ட பொருள் சடமாய் அழிதலுமா? வேறாம்னா இங்க என்ன, பரம்பொருள் அழியாத பொருள், கருவிகரணங்களால் அறியக்கூடிய பொருள் வந்து அழியக்கூடிய பொருள். ஆகவே பரம்பொருள்ங்கிற நிலையில இந்த பரம்பொருள்ங்கிற வகை வேற, கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள்கள் அந்த வகை வேற, இதெல்லாம் சடம் அழியக்கூடியதுனால். சரி, அறிவுரா பொருள் சத்தெண்ணி, அறியப்படாத பொருட்கு தோற்றக்கேடு முதலியன இன்மையான், அதனை சத்து என கொள்ளின். அறியப்படாத பொருளை சத்து என்று கொண்டால் அப்ப என்ன பிரச்சனை வந்து சேருது? அறிபவன் அறியானாகில் அது இன்று பயனும் இல்லை. அறிபவன் என்றால் அறியவல்ல ஆன்மா. ஆமா, அறியவல்ல ஆன்மாவால் அறிதல் வேண்டும். அகுது இன்றே அஞ்ஞனம் கொண்ட பொருளும் இல்லையாய், அதனால் பெறக்கடவதோர் பயனும் இல்லை. அதான் ஒரு பொருள் இருக்கிறதுனா அது ஆன்மாவால் ஏதாவது ஒரு வழியில அறியப்படணும். அப்படி அறியப்படலைன்னா அந்த பொருள் இல்லை என்றுதான் முடிவு கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட பொருளை பற்றி பேசுவதில் பயன் இல்லை. அறிபவன் அனன்யமாக அருளினாலே காண்பன். அறிபவன்னா இந்த இடத்துல என்ன பொருள்? இவ்விருதினும் இழுக்கப்படும். கருவிகரணங்களால் அறியப்படுபவன் பரம்பொருள் என்று சொல்வதும் இழுக்கு. ஏன்னா கருவிகரணங்களால் அறியப்படுவது சடம் அழிவெய்துவன, அந்த கூட்டத்தில் போய் பரம்பொருளை ஒன்னா வைக்கலாமா? அந்த பொருள்கள் வேறு, பரம்பொருளுக்கு வேறானவை. பரம்பொருளுடைய தன்மைகள் அந்த பொருளுக்கு கிடையாது. எந்த பொருளுக்கு? கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள்களுக்கு. ஆகவே பரம்பொருளும் கருவிகரணங்களால் அறியப்படும் என்று சொன்னால் அது இழுக்கு. சரி, அறியவே படாது பரம்பொருள் என்று சொன்னால் அதுவும் இழுக்கு. ஆகவே இந்த ரெண்டுமே இழுக்கு என்பதை அறிய வல்லவன் அதான் அறிபவன் என்று மூன்றாம் அடியில் வருது பாருங்க, அறிபவன். அதுக்கு அர்த்தம் அதுதான். பரம்பொருள் கருவிகரணங்களால் அறியப்படும் என்று சொல்வதும் இழுக்கு, பரம்பொருள் ஒரு வழியாலும் அறியப்படாது என்று சொல்வதும் இழுக்கு. இப்படி இந்த இரண்டு வகையாக சொல்வதும் இழுக்கு என்பதனே அறிய வல்லவன் அவனைத்தான் அறிபவன் என்று மூன்றாம் அடியில் சொன்னார். அப்படியா, இந்த இரண்டு உண்மையை அறிபவன் என்ன உண்மையை புரிஞ்சிருப்பாவே, அப்ப கருவிகரணங்களாலும் அவன் அறிய முடியாது, அதே சமயத்தில் அவன் அறியவே முடியாத பொருளும் அல்ல. அப்ப அவனை எப்படித்தான் அறிய முடியும் என்றால், அவனே வந்து கருணையோடு தன்னை உணர்த்தினால் அவன் அறிய முடியும் என்பதை புரிந்திருப்பான். ஆகவே அவனுடைய கருணைக்கு பாத்திரமாக அவன் நடந்து, முதல்வனுடைய கருணைக்கு பாத்திரமாக இந்த உண்மையை உணர்ந்தவன் நடந்து அவனுடைய கருணைக்கு பாத்திரனாகி அந்த கருணையின் துணை கொண்டு அந்த அருளின் துணை கொண்டு அந்த முதல்வனை தனக்கு அனன்யமாக காண்பான் சொன்னாங்க. ஆகலான் அவ் இருதிறனும் இழுக்கப்படும் என்னும் அதனை அறியவல்லான் ஒருவன் அச்சிவப்பொருளை. ஏன்னா மூன்றாம் அடியில பாருங்க, அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன், அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன் வருது. அனன்யமாக எதனை காண்பன்? அருளினாலே அனன்யமாக காண்பன் வருது இல்லையா? காண்பன்னா எதனை காண்பன்? அதனை காண்பன். அப்படி அதனைன்னு ஒரு சொல்ல அங்க வருவித்துக் கொள்ள வேண்டும். அது அதனைன்னு சொன்னதை விட நமக்கு நல்லா விளங்கினதுக்காக அச்சிவ பரம்பொருளை அப்படின்னே பதவுரை ஆசிரியர் அங்கு போட்டுக்கொண்டார். அதனை அப்படின்னு போடணும். என்ன இந்த பாட்டை பரம்பொருளை பத்தி தானே சொல்லிட்டு வர்றாங்க, ஆகையினாலே அங்க பரம்பொருளை அப்படின்னு அங்க போட்டுக்கணும். நம்ம அந்த சிவ பரம்பொருளை என்று போட்டுக்கொள்ள வேண்டும். இதுக்குதான் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு காட்டி விசேட உரையில் எழுதுவாங்க, கிழவன் அறிந்தான் கிழத்தை அறிந்திரள் அப்படின்னு ஒரு வாக்கியம். அப்ப இது வந்து எப்படி பொருள்களும், கிழவன் அறிந்தான் கிழத்தி அதனை அறிந்திலள். கிழவன் எதை அறிந்தானோ அதனை கிழத்தி அறியவில்லை. அதனையும் நாங்க ஒண்ணு போட்டுக்கணும் பாத்தீங்களா அந்த எடுத்துக்காட்டு வாக்கியத்துல. அதே மாதிரி இங்கையும் வந்து அறிபவன் அருளினாலே அதனை அனன்யமாக காண்பன், அதனை அந்த சிவபரம்பொருளை என்று. அதாவது கருவிகரணங்களுக்கு எட்டாமலும் அதே சமயத்தில் சூன்யமாகவும் இல்லாமலும் இரு விளங்கக்கூடிய அந்த சிவபரம்பொருளை அருளினாலே அனன்யமாக காண்பன். அனன்யமாக அதோட ஒற்றித்து நின்று, ஒன்றுபட்டு நின்று, அதனோடு ஒற்றித்து நின்று அவ் அருளானே அறிவன். அறிபொருள் அப்ப எப்படி விளங்கும்? அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிபொருள் உருவாய் நிற்கும். அஞ்சனம் அறியப்படும் பொருளாகிய அதுதான் அவ் அறிவேயாய். எவ்வறிவேயாய்? தன்னை அறிகின்ற ஆன்மாவின் அறிவேயாய். அதாவது அறிவாகவே ஒன்றாக கலந்திருக்கும் அர்த்தம். அறிவேயாய்னா அறிவோடு அறிவாய் ஒன்றாக இருக்கும். அப்புறம் வேறுமாய், வேறுமாய்னா எப்படி? ஒன்றா கலந்திருந்த சிவம் ஆன்மாவை விட்டு வேறா போயிருதா? அப்படி அல்ல. ஆன்மா அங்க வந்து உணரும் பொருள், சிவம் உணர்த்தும் பொருள். அந்த பொருள் தன்மையினால வேறா இருக்கு, அவ்வளவுதான். கலப்பு ஒருபோதும் நீங்குவதில்லை. இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாக என்பது திருவாசகம். ஆகவே ஒன்றாய்ன்னு சொன்ன பிறகு வேறாயின்னு சொல்றாங்களேன்னா, ஒன்றாய் கலந்துதான் இருக்கின்றான். கலந்திருந்தாலும் பொருள் தன்மையால் சிவம் வேறு, ஆன்மா வேறு. சிவம் உணர்த்தும் பொருள், ஆன்மா அந்த சிவம் உணர்த்தினால் மட்டுமே உணரக்கூடிய பொருள். ஆக அந்த அந்த வேறுபாடு இருப்பதனாலே வேறாயின்னு சொன்னார். அதான் பொருள்தன்மையால் வேறாயின்னு சிவஞான சொல்லி எழுதுவார்கள். அப்புறம் உடனாயின்னு சொல்லணும். உடனாயின்னு சொல்ற இடத்துல அறிவருள் உருவாய் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அறிவை அருளக்கூடிய உருவினனாய் இருப்பான். அறிவருள் உருவாய் நிற்கும்னா என்ன அர்த்தம்? அறிவை அருளக்கூடிய. என்ன உணர்த்ததான் இல்லையா? உணர்த்த போய்தானே நமக்கு அறிவு விளங்குகிறது. ஆகவே நம்முடைய அறிவை வந்து நமக்கு தருபவர் சிவபெருமான் தான். நம்மகிட்ட அறிவு இருக்கு, இருந்தாலும் சிவபெருமான் தான் நமக்கு அறிவை தருகிறார்னு ஏன் சொல்றோம்னா, அவர் விளக்கினார் என்று நம்முடைய அறிவு விளங்குவதில்லை. அதனால அந்த அறிவை அவர் கொடுத்தது தான் என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் முறை. அப்ப நம்முடைய அறிவை அவர் விளக்குகின்றார் என்றார், உடனாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆகவே உடனாய் நிற்கிறான்னு சொல்ல வேண்டிய இடத்துல அறிவருள் உருவாய் நிற்கும்னு சொன்னார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ அறிவை விளக்குகிறான். அப்ப அவன் உடனா இருந்தால்தான் அந்த சிவம் வந்து ஆன்மாவிடன் உடனா இருந்தால்தான் இந்த ஆன்மாவிட அறிவை விளக்க முடியும். ஆகவே சிவம் உடனா இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதுதான் வந்து விசேட உரையில சொல்வார்கள் சுவாமிகள். என்ன சொல்வார்கள் அப்படின்னா, காரணத்தை காரியமாக உபசரித்தார் என்பார். இங்க சொல்றது என்ன கருத்து? என்ன காரணம் தான். அதாவது உடனாய் நிற்றல் காரணம். சிவம் ஆன்மாவோடு உடனாய் நிற்றல் காரணம். உடனாய் நின்றதனால ஆன்மா அறிவே அவனால விளக்க முடியுது. அது காரியம். ஆகவே உடனாய் நிற்கிறான்னு சொல்ல வேண்டிய இடத்துல அறிவை விளக்குகிறான்னு சொல்றாங்க. ஆகவே இங்க காரியத்தை சொன்னாலும் கருத்து வந்து காரணமாகத்தான் கொள்ளணும். ஆகவே காரணத்தை தான் இப்படி காரியமாக சொல்லியிருக்கின்றார். அப்படி ஒன்றை இன்னொன்றாக சொல்வது உபசாரம் என்பது. ஆகவே காரணத்தை காரியமாக உபசரித்தார் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, என்ன உடனாய் நின்றுதான் அறிவை விளக்கணுமா அப்படின்னா, அப்போ சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, உடனாய் நின்று அல்லாமல் வந்து அறிவை விளக்க முடியாது. சிவபெருமான் ஆன்மாவோடு உடனாய் நின்று அல்லாமல் ஆன்மா அறிவை அவனால் விளக்க முடியாது. உடனாய் நின்றுதான் விளக்க முடியும். ஆகவே உடனாய் நிற்றல் காரணம், அறிவை விளக்குதல் காரியம் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இது நம்ம பொழிப்புரையை பார்த்துட்டு இந்த விசேட குறிப்பை பார்ப்போம். ஆக இப்போ பதவுரையை பார்த்துட்டோம். நீ அறியப்படும் பொருளாகிய அதுதான் அவ அறிவேயாய் வேறுமாய் உடனுமாய் நிற்பதோர் இயல்பிற்றாம் என்க. பதவுரையை பார்த்துட்டோம். இப்போ பொழிப்புரையை பார்க்கலாம். சுவாமிகளின் பொழிப்புரை, மேற்கூறி போந்தவாற்றால் அவ் இருதினும் இழுக்கப்படும் என்னும் அதனை அறியவல்லான் ஒருவனுக்கு, அதாவது மூன்றாம் அடியிலிருந்து தான் சுவாமிகள் வந்து பொருள் சொல்றாங்க. முதல் ரெண்டு அடிகளுக்கு பொருள் வந்து பார்த்த மாத்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம், ஏற்கனவே சொன்ன கருத்து தான். அப்ப ஏற்கனவே சொன்ன கருத்தை ஏன் திரும்ப சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கும் விளக்கம் விசேட உரையில சொல்றாங்க. அதாவது ஒரு பயன்கருதை திரும்ப சொல்லலாம், அது தவறு இல்லை. தேவையில்லாம திரும்ப திரும்ப சொன்னாதான் கூறியது கூறல் என்ற குற்றம். ஒரு பயன்கருதி சொல்லலாம். அப்படி பயன்கருதி சொல்லும் போது அதனை அனுவாதம்னு சொல்வார்கள். அப்ப மீண்டும் ஏன் அனுமதிக்கின்றார் அப்படின்னு சொன்னா, பாரிசேட பிரமாணத்தினால சொல்லணும். பாரிசேட பிரமாணத்தினால அவன் என்று சொல்லணும். அதாவது கருவிகரணங்களால அவன் அறிய முடியாது. அதே சமயத்தில் அந்த முதல்வன் இல்லாத பொருளும் அல்ல. அப்ப இருக்கிறான், அவனை கருவிகரணங்களால அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப வேற வழி கிடையாது, அவனுடைய அருளை பெற்றுதான் அவனை அறிய வேண்டும் அப்படிங்கிறது பெறப்படும் இல்லையா. மூன்று பேர்ல முதல்ல ஒருத்தனை காட்டி இவன் திருடன் இல்லன்னு சொல்லியாச்சு, ரெண்டாவதுவன் ரெண்டாம் அவனையும் காட்டி இவனும் திருடன் இல்லன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிட்டா தன்னால பெறப்படும் மூன்றாம் அவன் தான் திருடன். அதான் ஒளிவு, எஞ்சி இருப்பவன் தான். இந்த ஒளிவு அளவையை தான் பாரிசேட பிரமாணம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பாரிசேட பிரமாணத்தினால என்ன சொல்றாரு, கருவிகரணங்களால அவன் அறிய முடியாது. அப்படி அறியப்படும் பொருள் எல்லாம் வேற தன்மையான பொருள்கள், சடம் அசத்து. ஆமா, இவனை வந்து அதுக்காக இவன் சூனியமும் அல்ல, இல்லாத பொருளும் அல்ல. அப்ப இவனை அவன் அருளால தான் அறிய முடியும் அப்படின்னு பாரிசேட அளவையால சொல்வதற்காக ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு கருத்துக்களை திரும்ப சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த வடிகளுக்கு சுவாமிகள் பொருள் எழுதவில்லை. மூன்றாம் அடியிலிருந்து தான் பொருள் சொல்றாங்க. அறிபவன், மூன்றாம் அடியில் உள்ள அறிபவன் எனது அவ் இருதினும் இழுக்கப்படும் என்னும் அதனை அறியவல்லான், விளக்கம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அறியவல்லான் ஒருவனுக்கு அச்சிவப்பொருள் அதனோடு ஒற்றித்து நின்று அவ் அருளானே அறியற்பாலதான் அஞ்சனம் அறியப்படும் பொருளாகிய அதுதான், அதுதான் எனது அந்த சிவபரம்பொருள் தான். அவ் அறிவேயாய், தன்னை அறிகின்ற அந்த ஆன்மை அறிவேயாகவும், வேறுமாய் பொருள்தன்மையால் வேறாகவும், உடனுமாய் அறிவை விளக்குகின்ற தன்மையிலே உடனமாகவும், நிற்பதோர் இயல்பிற்று ஆகலான் என்பதான் என்று பொழிப்புரை பார்த்தோம். ஆகவே அது முதல் ரெண்டு அடிகள்ல ஏற்கனவே சொன்ன கருத்து தானே இருக்கிறது. அதை ஏன் சொன்னார், அனுபாதம்னு சொன்னே, அதை சுவாமிகள் விசேட உரையில சொல்றாங்க பாருங்க. அறியுமாறு இது என்பது பாரிசேட பிரமாணத்தான் உணர்த்துவார். அறியுமாறு இது, அதுதான் அந்த மாயாவதி எழுப்புற தடை. நீங்க மட்டும் சிவபரம் பொருள் அறியப்படும் பொருளும் அல்லன், அறியப்படாத பொருளும் அல்லன் அப்படின்னு அநிர்வசனமா சொல்றீங்களேண்ணா, நாங்க அப்படி சொல்லிட்டு ஓடல. அவனை அறிவதற்கு இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று அந்த வழியையும் சுட்டி காட்டுகிறோம். அதான் அறியுமாறு இது, அத பாரிசேட பிரமாணத்தினால சொல்கின்றார் இல்லையா. மூன்று பேர்ல இரண்டு பேரை வந்து கல்வர் அல்லர் அப்படின்னு ஒதுக்கிட்டா, எஞ்சி இருப்பவன் தன்னால கல்வன் அங்க புலப்படுத மாதிரி, இந்த சிவபரம் பொருள் கருவிகரணங்களால் அறியப்படும் பொருளும் அன்று, அதே சமயத்தில் இயல் பொருளும் அன்று அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ அதை அருளால தான் அறிய முடியும் என்பது பெறப்படுது. ஆகவே அப்படி பாரிசேட பிரமாணத்தினால பெற வைக்க வேண்டிதான் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்துக்களை, அறிபொருள் எல்லாம் அசித்து அறியாத பொருள் சூனியம் அப்படின்னு அந்த கருத்துக்களை திரும்ப சொன்னார். அதான் அறிமாறு இது என்பது பாரிசேட பிரமாணத்தால் உணர்த்துவார். அறிபொருள் அசித்தாய் வேறாம், அறிவுரா பொருள் சத்தனின் அறிபவன் அறியானாகி அது இன்று பயனும் இல்லை என மேற்போந்ததனை அனுமதித்துக் கொண்டு கூறினார். தெளிவாப்ப வழங்கியிருக்கோம் இல்லையா. அடுத்தால பார்ப்போம் மூன்றாம் அடியில சொன்ன அந்த செய்தி. மூன்றாம் அடியில என்ன இருக்கு, அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன். அனன்யமாக எதனை காண்பன் அப்படின்னு நான் வரும் இல்லையா, அப்ப அதனை அப்படிங்கிற சொல்ல அங்க அறிவித்துக் கொள்ள வேண்டும். அது விளக்கமா அச்சிவ பரம்பொருளை அப்படின்னு அறிவித்துக் கொள்ளலாம். அதுதான் அந்த உதாரண வாக்கியம் காட்டி சொல்றாங்க. கிழவன் அறிந்தான் கிளத்தி அறிந்திலள் என்புளி போல கிழவன் அறிந்தான், அந்த கிழவன் அறிந்ததனை கிழத்தி அறிந்தினள் அப்படின்னு வருது இல்லையா. அந்த மாதிரி அதனை என்ற அதனை என்னும் உருவேற்ற சுட்டுப்பெயர் வருவித்துரைக்க, அந்த அதனை என்பதற்கு ஒரு இலக்கண குறிப்பு சொல்றாங்க பாத்தீங்களா, அது என்னது உருவேற்ற சுட்டுப்பெயர். எவ்வளவு விதமா சொல்றாங்க பாருங்க, அதனை என்ற ஒரு சொல் வருவித்துரைக்கன்னு சொல்லலாம், அதனைங்கிற சொல்லுன்னு சொல்லாம அதை உருவேற்ற சுட்டுப்பெயர், அது எப்படிப்பட்ட சொல் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. உருவேற்ற சுட்டுப்பெயர் அது என்பது சுட்டுப்பெயர். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு, அந்த ஐ என்ற உருபை அந்த அது என்ற சுட்டுப்பெயர் ஏற்றிருக்கிறது. அது கூட அந்த ஐ சேர்ந்த அதை அப்படின்னு இருக்கணும். அதைன்னு சொல்றதை விட அதனைன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன கூடுதலா என்ன செய்யறது, இந்த அது என்ற சுட்டுப்பெயருக்கும் ஐ என்ற அந்த வேற்றுமை உருப்புக்கும் இடையில அன் அப்படின்னு ஒரு சாரியை சேருது. அந்த சாரியை சேரும் போது இன்னும் அந்த சொல்லுக்கு ஒரு வலிமை கிடைக்கிறது. ஆக அது அன் ஐ அதனை, அதான் வந்து உருவேற்ற சுட்டுப்பெயர். சாரியை ஏற்றிருக்கிறத தானாவே புரிஞ்சுக்கலாம், அதனால உருவேற்ற சுட்டுப்பெயர் வருவித்துறைக்க. சரி, அடுத்தால விசேட உரையில சொல்ற கருத்து என்ன, நாம பார்த்த கருத்து அப்படின்னா ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் அப்படின்னு கடைசியில சொன்னாங்க இல்லையா. அதாவது கருவிகரணங்களால அவன் அறிய முடியும்னு கருதுவது இழுக்கு, சடப்பொருளாம ஆகவே கருவிகரணங்களால் அவனை அறிய முடியும்னு கருதுவது இழுக்கு, அவனை இல்லாத பொருள்னு சொல்லிட்டு நாத்திகம் பேசுவது அதுவும் இழுக்கு, ரெண்டுமே இழுக்கு என்பதை அறிய வல்லவன் அவன் அருளாலத்தான் அவன் அறிய முடியும் சொல்லி அந்த அருள் நெறியிலே ஒழுகி அந்த அருளை பெற்று எப்படி அந்த சிவபரம்பொருளை காண்பான், அனன்யமாக காண்பான். அப்படி அனன்யமாக காணும் பொழுது அந்த சிவபரம்பொருள் எப்படி இருக்கும், தன்னை காணும் ஆன்ம அறிவோடு ஒன்றாகவும் இல்லையா, கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் அறிவை அருளுகின்ற அந்த உபகாரத்தன்மையினாலே உடனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க உடனாயிருக்கும்னு சொன்னதுக்கு பதிலாக அறிவருள் உருவாய் நிற்கும்னு உடனாயிருந்து என்ன காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை சொன்னார், அதன் மூலமா உடனாய் நிற்றலாகிய காரணத்தை கொள்ளணும்னு பார்த்தோம். அந்த விளக்கத்தை சுவாமிகள் தர்றாங்க பாருங்க, அறிவருள் உருவாய் நிற்கும் என காரணத்தை காரியமாக உபசரித்தார். காரணத்தை தான் உடனாய் நிற்கிறாங்கிற காரணத்தை தான் அறிவருள் உருவாய் நிற்கும் காரியமா சொன்னார். உடனாய் நிற்றல் தான் காரணமா அப்படின்னா ஆமா என்று சொல்லி வலியுறுத்துகின்றார்கள். உடனாய் நின்று அன்றி அறிவை அருளுதல் செல்லாமையின், உடனாய் நின்று அன்றி அறிவை அருளுதல் செல்லாமையின் அகுது அதற்கு காரணமாதல் அறிக என்று சொன்னார். அது சுவாமிகள் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்க போய் தான் என்னால வந்து அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடிகின்றது. அது இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் விளக்கம் வந்து நம்மால் வந்து எண்ணி பார்ப்பது மிக அரிது. இனி அடுத்தால வந்து இந்த கடைசி அடியை ஏன் சொன்னாருங்க, கடைசி அடியில் உள்ள கருத்தை நான்கு அடிகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது சொல்வது ஆசிரியருடைய கருத்து. பெரிய ஆசிரியர்கள்லாம் தேவைன்னா அவர்கள் பாடுவார்கள். ஆமா நான்கு, சரி ஒவ்வொரு பாட்டிலையும் நான்கு அடி வச்சு பாடுறோம், ஆமா இதுலயும் நாலாவது அடி வரணும் அதுக்கு ஏதாவது சொல்லி வைப்போம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர்கள் வேற மாதிரி, நம்ம ஆசிரியருடைய நிலை வேறு. இப்ப நான் இங்க வந்து என்ன சொல்லணும், மாயாவாதி கேட்ட தடைக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. இப்ப அவன் அருளால் அறியத்தக்கவன் பா, அருளால அனன்யமாக காண்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதோட முடிச்சிடலாமே. அப்படி அனன்யமா காணும் பொழுது அந்த முதல்வன் உயிரறிவில் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அனன்யமாக காண்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வரும். ஏன்னா இதுவரைக்கும் வந்து எந்த பொருளை அறிந்தாலும் நம்மின் வேறாக அந்நியமாகத்தான் கண்டு வருகின்றோம். அந்நியமாக காணும் பொழுது நான் காண்பவன், இந்த பொருள் என்னால் காணப்படுகிறது அப்படிங்கிற அந்த பேத உணர்ச்சி இருக்கும். ஆனா அனன்யமாக வேற்றுமையின்றி ஒன்றுபட்டு காணும் பொழுது அங்க காண்பவன் காணப்படும் பொருள் அப்படிங்கிற பேதமே வராத. அப்படி இருக்கும்போது அங்க வந்து என்ன சொல்ல முடியும், அவனை ஆன்மா அருளாலே சிவனை அறிகின்றான் அப்படின்னு அப்படி சொல்லதுக்கே வழி இல்லையே. என்ன நீ அனன்யமாயிருடைய ஒன்றா கலந்துட்டதுன்னா அங்க அறியப்படும் பொருள் அறிகின்ற பொருள் அப்படிங்கிற பேதமே இல்லையே. இதைத்தான் நாங்க வந்து ஒரு பொருள் இருப்பது ஒரு பொருள் சொல்றோம் அப்படின்னு மாயாவாதிகள் பேசுவதற்கு இங்க வாய்ப்பு வந்து விடும். ஆகவே அங்க அனன்யமாக கண்டாலும் இல்லையா, அங்க வந்து உயிர் அப்படி சிவமாவே ஆயிடுறது இல்ல, கலப்பினால் சிவமாகுது. ஏன்னா அந்த உயிருக்கு சார்ந்ததன்மான் தன்மை உள்ளது, அதனால அந்த முத்தியில சிவத்தோடு கலந்த போது அந்த கலப்பினால் சிவமாகிறது. அப்படி கலப்பினால் சிவமானாலும் அங்க சிவம் உணர்த்தும் பொருள், உயிர் வந்து உணரும் பொருள், அந்த பொருள் தன்மையால் அந்த வேற்றுமை இருக்கிறது. அங்க முத்தியிலே சிவபெருமான் உயிருக்கு பெரிய உபகாரத்தை அருள்கின்றார், தன்னையே உணர்த்தி தன்னுடைய பேரின்பத்தை வழங்குகின்றார், அந்த உபகாரத்தை செய்கின்றார். உயிரினுடைய அறிவுக்கு அந்த சிவானந்தத்தை ஊட்டுகின்றான். அந்த உபகாரம் செய்வதனாலே அவன் உடனாக இருக்கின்றான். ஆகவே வேற்றுமையின்றி உயிரும் சிவமும் கலந்திருந்தாலும் அங்க வந்து கலப்பினால் ஒன்றாதலும் பொருள்தன்மையால் வேறாதலும் உபகாரம் செய்கின்ற பொருளாக சிவமும் உபகாரத்தை பெறுகின்ற பொருளாக உயிரும் இருப்பதனால அங்க வந்து உடனாதல் சம்பந்தமும் அங்க இல்லையா, உபகாரம் செய்கின்ற உடனாயிருந்து உபகாரம் செய்கின்ற அந்த சம்பந்தமும் அங்க இருக்கிறது. ஆகவே காண்பவன் காட்சி பொருள்ங்கிற பேதமே இல்லை, எல்லாம் ஒரு பொருளாயிரும் அப்படிங்கிற ஐயத்துக்கு அங்க இடம் இல்லாம ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் இந்த மூன்று தன்மையும் கூடிய அத்துவித நிலையோடு அங்கு ஆன்மா அந்த சிவத்தை காண்கிறது என்பதை உணர்த்தணும். அல்லது ஒரு பொருள் கொள்கையில கொண்டு போய் விட்டுரும், அதுக்காக தான் சொன்னார்களாம். அதை சொல்றாங்க பாருங்க சுவாமிகள், அனன்யமாய வழி காண்பானும் காட்சி பொருள் ஆமாறும் அருளான் உபகரிக்கப்படுமாறும் யாஞ்சனம் செல்லும் என்பாரை நோக்கி. அது எப்படி பொருந்தும், அனன்யமாயாச்சு என்ன ரெண்டும் ஒன்னா கலந்தாச்சு, அப்புறம் அறிபவன் அறியப்படும் பொருள் இல்லையா, உபகாரம் செய்பவன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா என்பாரை நோக்கி என்ன சொல்றாரு, அப்படி அந்த அனன்யமா கலந்திருக்கிற கலப்பு இருக்க அதுல மூன்று இயல்புகள் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன. என்ன, அறிவே ஆதலும் வேறாதலும் உடனாதலும், இதுதான் மூன்று அம்சங்கள். அறிவே ஆதல்னா கலப்பினால் ஒன்றாதல், அப்புறம் வேறாதல் உடனாதல் சொன்ன. உடனாதலும் ஆகிய முத்திரமும் தன்கண் தோன்ற நின்றதோர் அத்துவித இயல்பு உடைமையின், அதான் அத்துவிதத்தில் அந்த மூன்று தன்மையும் இருக்கு. அதான் சிவபிரகாச சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது உடல் உயிர் கண் அறுக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும். இந்த மூன்றையும் எடுத்துக்காட்டு சொல்லி அத்துவிதம் சொல்வார். சைவ சித்தாந்தம் கூறுகின்ற அந்த அத்துவிதம் விளக்கம் இருக்கு, அதான் மெய்யான விளக்கம். அதுல இந்த ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் மூன்றும் இணைந்திருக்கிறது. ஏற்கனவே இரண்டாம் சூத்திரத்துல இந்த பொருளை நாம விரிவா பார்த்துட்டோம், இனி 10-11 சூத்திரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இங்க சொல்கின்றார், அந்த அளவுல நாம கேட்டுக்கொள்வோம். தன்கண் தோன்ற நின்றதோர் அத்துவித இயல்பு உடைமையின், அவ்வாறு ஆதல் செல்லும், எவ்வாறு ஆதல் செல்லும், ஒன்றா கடந்த பிறகும் ஆன்மா அறிபவனாக இருக்கும், சிவம் அறியப்படும் பொருளாக இருக்கும். ஆமா, அவ்வாறு ஆதல் செல்லும் என்பார். அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிபொருள் உருவாய் நிற்கும் இயல்பும் உடன் கூறினார். அதனாலதான் இந்த செய்தியையும் உடன் சொல்ல வேண்டியிருக்கு. அல்லது அனன்யமாக காண்பான்னு சொன்ன உடனே உயிரே சிவமாயிரும், எல்லாம் ஒரு பொருள் தான் ஆயிரும், அதுக்கு இடம் கொடுக்காம இருப்பதற்கு இந்த விளக்கத்தையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவை இரண்டு செயலானும் மாயாவதி மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மூன்றாம் கூறு வலியுறுத்தப்பட்டது. இந்த மூன்றாம் அதிகரணத்தின் முதல் செயல் அது போன சிந்தனையில செய்தோம், இப்ப அந்த இரண்டாம் செயல், இந்த ரெண்டு செயலும் சேர்ந்து மாயாவாதிகள் கூறுகின்ற கருத்தையும் நமக்கு அவர்கள் எழுப்பிய தடையையும் நிராகரித்து சிவபரம்பொருள் அதனுடைய அருளாலே அறியத்தக்கது என்ற சித்தாந்த கருத்தை நிலைநாட்டுகின்றன ரெண்டு பாடல்களும். இனி வந்து அடுத்தால வந்து நம்ம யோக மதத்தினர்கள், யோக மதத்தினர் தடை எழுப்புகின்றார்கள் இல்லையா. சிவபெருமானை அருளால் காணலாம், அருளால் மட்டுமே அவனை அறிய முடியும் என்று சொல்வது என்ன, யோக பாவனை செய்து அவனை காணலாம் என்று பாதஞ்சலர் கூறுகின்றார்கள். பதஞ்சலி யோக சாத்திரத்தை பிரமாணமாக கொண்டவர்கள் பாதஞ்சலர்கள், அவர்கள் கூறுகின்றார்கள். அற்றேல் அருளால் அனன்யமாக காண்டல் எற்றுக்கு, யோக பாவனை செய்து காணவே அமையும். எதுக்கு அனன்யமாக அருளால் காணணும் அப்படி இப்படின்னு ஒன்னும் ஒரு பொருத்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்கிறீங்க. யோக பாவனை செய்து காணவே அமையும், யோக பாவனை தான் இருக்கேன், யோக பாவனையில தான் அவனை காணலாமே என்று பாதஞ்சலர் சொல்கின்றார்கள். அவர்களை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்று சொல்கின்றார். என்னும் பாதஞ்சலரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது அப்படின்னு வருகின்ற செயலை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை முதலிலே கொடுத்து விட்டார்கள். அந்த செயலை நாம் இப்போது பார்க்கலாம். பாவிப்பதெண்ணிற் பாவம் பாவகம் கடக்கிற் பாவம் பாவிக்கும் அது நான் எண்ணிற் பாவகம் பாவம் கெட்டு பாவிப்பதெண்ணிற் பாவம் பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும் பரம்பரன் அருளினாலே. இவர் அந்த பாடம்.